2017 செப்டம்பர் மாத தென்றலிதழில் சிறுவர் தொடர் பகுதியில் எர்தாம்டனின் சுடர் பீமபுஷ்டி லேகியம். இதனை எழுதியவர் ராஜேஷ் அவர்கள். படம் ஆண்ட்ரான் அவர்கள். அத்தியாயம் 11. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கீதா, அருண், மிஸ் லேக் மூவருமாக பக்கரோவை தூக்கி கொண்டு வெட்டரினரி கிளினிக் வந்து சேர்ந்தார்கள். அவர்களது நல்ல நேரம் அன்று டாக்டர் வுட்ஸ் இருந்தார். கீதாவையும் அருணையும் பார்த்தவுடன் சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டார். என்ன ஆச்சு மிஸ்ஸஸ் மேகநாத், பக்ரூவுக்கு மீண்டும் ஏதாவது உடம்பு கோளாரா என்று கேட்டார். அதற்குள் ஒரு நர்ஸ் அங்கு வந்து சேர்ந்தார். அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான் பக்ரு என்று வருத்தமும் பதட்டமும் கலந்த குரலில் சொன்னார் கீதா. பக்ருவின் நாடி துருப்பை பார்த்து கொண்டே, இன்னைக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்ததா அவனோட நடவடிக்கையிலே என்று கேட்டார் வுட்ஸ். தூக்கம், சாப்பாடு, இதில் ஏதாவது பெரிய மாற்றம் இருந்ததா? எப்போ நீங்கள் இந்த நிலையில் பார்த்தீங்க? பக்ரு வீட்டில் தான் இருந்தானா இல்லை எங்கேயாவது வெளியே போனானா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார். டாக்டர், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வேலையிலிருந்து திரும்பி வந்தேன். அப்போ மிஸ் லேக்கும் அருணும் பக்ருவை எழுப்ப முயற்சி பண்ணுறதை பார்த்தேன். அதுக்கு முன்னாலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்றார் கீதா. டாக்டர் மிஸ் லேக்கிடம், நீங்கள் ஏதாச்சும் மாற்றம் பார்த்தீங்களா பக்ருக்கிட்ட என்றார். ஏற்கனவே மிகுந்த பதட்டத்தில் இருந்த மிஸ்லே பயத்துடன் பதிலளித்தார். நான் சரியாக கவனிக்கலை, அருண்தான் பார்த்தான். நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மணி இருக்கும். காலையில் எல்லாரும் 8 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போலிருந்து அருணும் மிஸ்லேக்கும் திரும்பி வர வரைக்கும் பக்ரு தனியாகத்தான் இருந்தான் என்றார் கீதா. டாக்டர் வுட்ஸ் கடகடவென்று பக்ருவை பரிசோதனை அறைக்குள் கொண்டு போய் சோதனை செய்தார். ஏதோ விஷ உணவு சாப்பிட்ட மாதிரி தெரியுது. எங்காவது வெளியே போய் ஏதாவது தின்னிருப்பானோ? நீங்கள் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில்? மிஸ் லேக் அதற்கு இல்லை என்று தலையாட்டினார். கீதாவிற்கோ என்னடா இது திரும்பவும் ஒரு பிரச்சனையா என்று கவலை ஏற்பட்டது. பக்ரு இன்னும் மூச்சு விட கஷ்டப்படுவது போல் தோன்றியது அவருக்கு. டாக்டர் வுட்ஸ் உணவில் விஷம் என்று சொன்னவுடன் அருணுக்கு தனது பேண்டினுள் இருந்த சாப்பாட்டு பொட்டலத்தின் ஞாபகம் வந்தது. பிராங்கிடம் இருந்து வாங்கிய சாப்பாட்டு பாக்கெட்டின் கவரை எடுத்து டாக்டரிடம் காண்பித்தான். அதை பார்த்தவுடன் கீதா அடையாளம் கண்டுகொண்டார். ஹோஷியானா நிறுவனத்தின் முத்திரையை அந்த கவரில் பார்த்தவுடன் அன்று காலையில் டேவிட் ராப்லே திட்டியது நினைவுக்கு வந்தது. எதற்காக டேவிட் தன்னை எல்லார் முன்னாலும் திட்டினார் என்பது அவருக்கு அர்த்தமானது. அருண் கையில் இருக்கும் அந்த கவருக்கும் டேவிட் ராப்லே காலையில் திட்டிய திட்டிற்கும் முடிச்சு போட்டார். கோபம் எங்கிருந்தோ சுனாமி போல வந்தது. அருண், எவ்வளவு அதிக பிரசங்கித்தனம் உனக்கு! யார்கிட்ட இருந்து உனக்கு இந்த கவர் கிடைச்சது? ஹோஷியானா கிட்ட வம்பு வச்சுக்காதேன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? இப்போ பாரு, டேவிட் ராப்லே போறாதுன்னு பக்ருவும் சேர்ந்து கஷ்டம் கொடுக்கிறான் நமக்கு என்று கீதா பொறிந்து தள்ளினார். கோபத்தில் அருணை 4 சாத்த வேண்டும் என்று தோன்றியது. டாக்டர் வுட்ஸ் நிலைமையை புரிந்து கொண்டு சட்டென்று கீதாவை சமாதானப்படுத்தினார். கீதா, ப்ளீஸ், இப்போ குழந்தையை திட்ட வேண்டாம், பக்ரு பற்றி யோசிக்கலாமே. கீதாவின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. கீதா, பக்ரு இந்த பாக்கெட்டில் இருந்ததை சாப்பிட்டிருப்பானோன்னு தோணுது. ஜஸ்ட் அன் எஜுகேட்டட் கெஸ். ஏன்னா ஹோஷியானா நிறுவனம் மேலே நிறைய பேருக்கு மரபணு மாற்றி அமைத்த பொருட்களை சாப்பாட்டில் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்குது. இந்த சாப்பாட்டு பாக்கெட்டில் அந்த மாதிரி பொருட்கள் பக்ரு மாதிரி மிருகங்களுக்கு விஷமாக இருக்கலாம். எல்லாம் ஊகம்தான், ஹோஷியானா எதுவும் செய்யலாம் என்று சொன்னார் டாக்டர் வுட்ஸ். இப்போ என்ன பண்ணுறது டாக்டர், பக்ரு குணமாகணுமே என்று கேட்டார் கீதா. கொஞ்சம் விஷமுறிவு கொடுத்து பார்க்கிறேன். அதே சமயம் என்னோட நண்பர்கள் மூலமாக இந்த சாப்பாட்டு பாக்கெட்டில் இருக்கிற பொருட்களை சோதனை பண்ணி பார்க்கிறேன். அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா ஹோஷியானா நிறுவனத்துக்கு எதிராக புகார் கொடுக்கிற ஃபுட் அட்வொகசி குரூப்ஸ் மூலமாக ஒரு வழி பண்ணிடலாம் என்றார் வுட்ஸ். சிறிது நேரத்தில் அவருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. டாக்டர் வுட்ஸ், திஸ் டைம் வி ஹவ் நெயில்டு ஹோஷியானா, தேங்க்யூ ஸோ மச். பக்ரூவுக்கு கொடுத்த சிகிச்சையில் அவனும் சரியானான். டாக்டர் வுட்ஸ் தனது கிளினிக்கின் சட்டத்துறை வழியே ஹோஷியானா நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் அனுப்ப சொன்னார். அவரே அதற்குள் ஃபுட் அட்வொகசி நிறுவனங்களுக்கு தனக்கு கிடைத்த தகவலை பரப்பினார். மறுநாள் எர்தாம்டனின் பிரபலமான செய்தித்தாளில் ஹோஷியானா நிறுவனத்தின் பெரிய கடிதம் வெளியாகி இருந்தது. அன்புள்ள எர்தாம்டன் நகர மக்களே, சில நாட்கள் முன்னர் ஒரு செல்ல நாய்க்குட்டி எங்களது உணவுப் பொருள் ஒன்றை சாப்பிட்டதால் நோய்வாய்ப்பட்டதாக அறிந்து மிகவும் வருத்தத்துக்கு உள்ளானோம். அதனுள் அடங்கிய சில பொருட்கள் அந்த நாய்க்குட்டிக்கு விஷமாகிவிட்டது என்று பலர் எங்கள் மேல் குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாங்கள் உடனடியாக எங்களின் தலை சிறந்த விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு ஆராய்ந்தோம். எங்களது விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால், மனிதர்களுக்கு அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் வராது என உறுதி செய்து கொண்டோம். ஆனாலும் நமது ஊரின் ஒரு செல்ல நாய்க்குட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று அறிந்து மீண்டும் இத்தகைய சம்பவம் நடக்கவிடாமல் இருக்க எங்களால் ஆன எல்லா முயற்சியையும் எடுக்க முடிவு செய்துள்ளோம். எங்களின் தலையாய அக்கறை இந்த நகரத்தின் மீதுதான். என்றுமே உங்களின் நலன்தான் எங்களின் பலம். இப்படிக்கு என்றும் அன்புள்ள டேவிட் ராப்லே, அதிபர் ஓஷியானா. அதை படித்தவுடன் கீதாவுக்கு சே என்றிருந்தது. என்னதான் ஆனாலும் மீசையில் மண்முட்டாத கதையாக ஹோஷியானா செய்தது அவருக்கு பிடிக்கவில்லை. அப்படியாவது ஹோஷியானாவின் நிழல் நடவடிக்கைகள் இனிமேல் தொடராது என்று அருணுக்கு விளக்கினார். தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.